சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்ப்பொருள் இயேசுவே
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
கிறிஸ்துக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே ஒன்று ராஜாக்களின் புத்தகத்தை கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். எலியா செய்த எல்லாவற்றையும், அவர் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தினாலே கொண்டு போட்ட செய்தியை ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்திலே ஆள் அனுப்பி, நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு நீ செய்ததையே செய்யாமற் போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள். இது தெரிந்தபொழுது பிராணனை காக்க பேர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கேயே நிறுத்திவிட்டு வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார். தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் 5-7 வசனம் வரை கவனியுங்கள்.
ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணி என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான்.
ஆம், எலியாவுக்கு நல்ல ஓய்வு தேவையானதாய் இருந்தது. அதை கர்த்தர் அறிந்திருந்தார். எனவே கர்த்தர் அவனை நித்திரை செய்ய செய்தார். எலியா ஒரு சிறு குழந்தையைப் போல தூங்கினார். அவருக்கு நல்ல உணவும் தேவையானதாயிருந்தது. அவர் ஒழுங்காக அந்தந்த நேரத்திலே உணவு உட்கொண்டது போல தெரியவில்லை. இங்கு எலியாவுக்கு தழலிலே அப்பத்தை சுட்டது யார்? நான் நினைக்கிறேன், அன்று ஒரு நாள் கலிலேய கடலிலே உயிர் தொழுதலுக்கு பிறகு தனது சீஷர்களுக்கு காலை உணவை ஆயத்தப்படுத்தியிருந்த அவரே இங்கேயும் எலியாவுக்கு உணவை ஆயத்தப்படுத்தி வைத்தார். மீண்டுமாக நன்றாக நித்திரை செய்கிறார். மீண்டும் எழும்பும்பொழுது இரண்டாவது முறையும் உணவு கொடுத்து எலியாவே நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று கூறினார். இது எலியா படித்துக் கொண்ட ஒரு பாடம். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று காலையிலே ஒருவேளை நீங்கள் அதிக மகிழ்ச்சியா இருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற பலன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் யுத்தத்திற்கு போதுமானது என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் வாழ்க்கையிலே நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்பதை மறந்து போகக்கூடாது. உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை, உங்களுக்கு ஒரு உதவியாளர் தேவை. எலியா காடு மேடுகளிலே அலைந்து திரிந்த கடினமான ஒரு மனிதராயிருந்தாலும் அவருக்கும் அவர் தேவையானவராகவே இருந்தார். ஒன்று ராஜாக்கள் 19:8.
அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான்.
கவனித்தீர்களா? தேவன் கொடுத்த உணவை உட்கொண்டு பலப்பட்டு எலியா தொடர்ந்து 40 நாட்கள் பிரயாணம் செய்கிறார். மிகவும் திட்டவட்டமாக கர்த்தர் மோசேயுக்கு கற்பனைகளை கொடுத்த அந்த ஓரேப் பர்வதத்திற்கு வந்து சேர்ந்தார். வசனங்கள் 9-10 கவனியுங்கள்.
அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான்.
கர்த்தர் எலியாவோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். மனோரீதியான சில காரியங்களை அவர் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. சிலர் கேட்கலாம், மனோ தத்துவ வைத்தியரிடத்திலே போவது அவசியமா என்று கேட்கலாம். அருமையானவர்களே, சிலருடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே அவர்களுக்கு உதவி செய்ய மனோ தத்துவ வைத்தியர்கள் தேவையானவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக நம்மில அநேகர் நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவருடைய பாதத்தில் போய் சொல்லி ஆண்டவருடைய ஆலோசனை பெற்று செயல்பட முடியும். ஆனால் எல்லாரிடத்திலேயும் போய் போய் நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டும் என்பது அல்ல. கர்த்தரிடத்திலே விசுவாசத்தோடு நாம் பேசும்பொழுது அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அவரிடத்திலே நாம் எல்லா காரியங்களையும் சொல்ல வேண்டும். ஒன்று ராஜாக்கள் 19:11. மூலமாக பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று, அது பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலையை உடைக்கிறதுமான வலிமை நிறைந்ததாய் இருந்தது. பின்னர் பூமி அதிர்ந்தது. கர்த்தர் இப்படிப்பட்ட வலிமையான காரியங்களை செய்ய விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஒன்று ராஜாக்கள் 19:12. பூமி அதிர்ச்சிக்கு பிறகு அக்கினி உண்டாயிற்று. சொல்லப்போனால் எலியாதான் பர்லோகத்திலிருந்து அக்கினியை கர்மேல் பர்வதத்திலே வர வைத்தவர். ஆனால் கர்த்தர் அந்த பலத்த காற்றிலும் இல்லை, நில நடுக்கத்திலும் இல்லை, அக்கினியிலும் இல்லை. அதற்கு பிறகு ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம் வந்தது. சொல்லப்போனால் எலியா விரும்பாத ஒரு காரியம் என்றால் அது அமர்ந்த மெல்லிய சத்தம் தான். எலியாவிற்கு அப்படிப்பட்ட அமர்ந்த மெல்லிய சத்தம் இல்லை. ஆனால் கர்த்தர் அப்படி அமைதியாகவே செயல்படுகிறார் என்பதை எலியாவும் அறிந்து கொள்ள வேண்டியது இருந்தது. இங்கே கர்த்தர் எலியாவுக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். உண்மையான வெற்றி கர்மேல் பர்வதத்திலே அக்கினியை வர வைத்ததினாலே கிடைக்கவில்லை. கர்த்தர் அறிவு கேட்டாத அற்புதமான காரியங்களின் வழியாக செயல்படுகிறார். தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் சின்ன சின்ன காரியங்களையும் பயன்படுத்துகிறார். பெரிய கதவுகள் கூட சிறு முளையிலேதான் ஆடிக்கொண்டிருக்கிறது. பெரிய கதவுகளை திறக்கவும் கர்த்தர் சிறிய காரியங்களை செயல்படுத்துகிறார். இதைத்தான் எலியா கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. ஒன்று ராஜாக்கள் 19:13-14.
அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான்.
அருமையானவர்களே, நம்மிலே அநேகர் இப்பொழுது எலியாவோடு கூட நம்மை இணைத்து பார்க்கலாம். சில வேளைகளிலே நம்முடைய குடும்ப சூழலிலே நம்முடைய சமுதாயத்திலே அவிசுவாசிகளினாலே சூழப்பட்டவர்களாயிருக்கிறோம். இந்த உலகத்திலேயே நாம் ஒருவர்தான் கர்த்தருக்காக நிற்கிறோம் என்ற எண்ணம் நமக்கும் வரலாம். ஒன்று ராஜாக்கள் 19:15-17 பாருங்கள்.
அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய இகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை எகூ கொன்று போடுவான். எகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான்.
கர்த்தர் மிக தெளிவாக எலியாவுக்கு வடக்கே போ என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர் செய்ய வேண்டிய வேலை இன்னமும் இருக்கிறது. ஆசகேலை சீரியா தேசத்திற்கு அரசனாகவும் எகூவை இஸ்ரவேல் தேசத்திற்கு அரசனாகவும் அபிஷேகம் பண்ண வேண்டும். அதற்கு பின்னர் எலியாவை தொடர்ந்து ஊழியம் செய்ய போகிற எலிசாவை குறித்தும் கர்த்தர் சொல்லுகிறார். வசனம் 18.
ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையுமுடைய 7,000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார்.
இறுதியாக பாகாலுக்கு தங்கள் முழங்கால்களை முடக்காத 7,000 பேர் இருப்பதை குறித்து கர்த்தர் சொல்கிறார். அருமையானவர்களே, எல்லா காலகட்டங்களிலேயும் கர்த்தருக்கென்று ஒரு சிறு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். எலியாவின் காலத்திலே அந்த கூட்டம் இருந்தது. இன்றைக்கும் கர்த்தருக்கென்று பூரணமாய் தங்களை அர்ப்பணித்து வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அந்நாட்களிலே இருந்தவர்கள் பாகாலை வணங்காமல் இருந்தார்கள். ஆனால் எலியாவைப் போல வெளியே அவர்கள் இல்லை, அமைதலாக இருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். இப்பொழுது எலியா கர்த்தருடைய வீட்டிற்கு செல்வதற்கு ஆயத்தப்படுகிறார். எலியாவின் இடத்தை எடுத்துக் கொள்வதற்கு எலிசாவை கர்த்தர் எழுப்புகிறார். கவனியங்கள். 1 ராஜாக்கள் 19:19-21.
அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏற்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12 ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான்.
இப்பொழுது எலிசா எலியாவின் சீடராகிறார். நாம் பார்க்கிறது போல தனது பணிக்கான பயிற்சியை எடுக்கிறார். 1 ராஜாக்கள் 20 பார்ப்போம். இங்கே இஸ்ரவேல் தேசமானது சீரியா தேசத்தினாலே தாக்கப்படுகிறது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்ரவேல் தேசம் பிளவுபட்டிருக்கும் பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது. வடக்கு புறத்தில் உள்ள 10 கோத்திரங்களும் இஸ்ரவேல் என்ற பெயர் பெற்றவர்களாயிருக்கிறார்கள். தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் அரசர்களும் பாவம் செய்தபடியினாலே தேவன் அவர்களுக்கு எதிராக மற்ற ராஜ்யங்களை எழுப்புகிறார். இருந்தாலும் கர்த்தர் கிருபை நிறைந்தவர். ஆனபடினாலே அவர்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் வருவதற்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை விடுவிக்கிறார். என்றாலும் அங்கே அவர்கள் அழிவையும் சந்திக்கிறார்கள். 1 ராஜாக்கள் 21.
சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் சேனையை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோட கூட 32 ராஜாக்கள் இருந்ததுமல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது.
இப்பொழுது கர்த்தர் வெளியே இருந்து அவர்களுக்கு எதிரியை கொண்டு வருகிறார். இந்த குறிப்பிட்ட காலகட்டம் வரை இதை கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஆகாபுக்கும் கர்த்தர் வெற்றியை வாக்கு பண்ணினார். 1 ராஜாக்கள் 20:13-14.
அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். யாரை கொண்டு என்று ஆகாப் கேட்டான். அதற்கு அவன், மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பின்பு அவன், யுத்தத்தை யார் துவக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவன், நீர்தான் என்றான்.
இந்த குறிப்பிட்ட காலத்திலே தேவன் வாக்கு பண்ணும் விடுதலையானது ஆகாபினாலே கர்த்தர் கொடுக்கவில்லை. கர்த்தர் தன்னுடைய ஜனங்கள் மேலே வைத்த அன்பினாலே அந்த வாக்கை கொடுக்கிறார். ஆகாப் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் என்று சொல்லலாம். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்நாட்களிலே நாம் அதிக அளவு வாய்ப்புகளை குறித்து, அதாவது இழந்து போன வாய்ப்புகளை குறித்து நாம் பேசுகிறோம். வாய்ப்பு இரண்டாவது முறை ஒரு மனிதனுக்கு கதவை தட்டாது என்று சொல்லுகிறோம். ஆனால் நாம் பார்க்கும்பொழுது வாய்ப்பானது ஒரு மனிதனின் கதவருகே நின்று தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது ஆகாபுக்கு ஒரு வெற்றி வாக்கு பண்ணப்படுகிறது. கர்த்தர் சீரியாவின் மேலே அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். 1 ராஜாக்கள் 20:20-21.
அவர்கள் அவரவர் தங்களுக்கு எதிர்ப்படுகிறவர்களை வெட்டினார்கள். சீரியர் முறிந்தோடி போனார்கள். இஸ்ரவேலர் அவர்களை துரத்தினார்கள். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் குதிரையின் மேல் ஏறி சில குதிரை வீரரோடும் கூட தப்பியோடி போனான். இஸ்ரவேலின் ராஜா புறப்பட்டு குதிரைகளையும் ரதங்களையும் முறியடித்து சீரியரில் மகா சங்காரம் உண்டாக வெட்டினான்.
தொடர்ந்து 22 கவனியுங்கள்.
பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் உம்மை பலப்படுத்திக் கொண்டு நீர் செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரும். மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றான்.
இப்பொழுது கர்த்தர் மிக தெளிவாக இதை ஆகாபினிடத்திலே சொல்லுகிறார். நான் உனக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறேன், நீ மீண்டுமாக பாகால் வணக்கத்திற்கு திரும்பாதபடி எச்சரிக்கையாயிரு என்கிறார். தானே அவனுடைய ஜீவிக்கிற தெய்வம் என்பதை வெளிப்படுத்திவிட்டார். மீண்டுமாக இந்த சீரிய அரசன் யுத்தத்திற்கு வரப்போகிறான். அது போராட்டத்தின் முடிவு அல்ல. இஸ்ரவேலை மேற்கொள்வதற்காக பெனாதாத் மீண்டுமாக புதிய தந்திரங்களோடு வரப்போகிறான். மிக தெளிவாக அதை கர்த்தர் அங்கே கூறிவிட்டார். கவனியுங்கள், ஒன்று ராஜாக்கள் 20:27-28.
இஸ்ரவேல் புத்திரரும் இலக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்துக் கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே இரண்டு சிறிய வெள்ளாட்டு கிடைகளைப் போல பாளையம் இறங்கினார்கள். தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார் என்று சீரியர் சொல்லியிருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான்.
மீண்டுமாக கர்த்தர் இஸ்ரவேலின் எதிரிகளின் மேலே ஆகாபுக்கு வெற்றியை கொடுக்கிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக பெனாதாத்தை கொலை செய்யாமல் ஆகாப் விட்டுவிடுகிறான். 1 Kings 20:34.
அப்பொழுது பெனாதாத் இவனை பார்த்து, என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகிறேன். என் தகப்பன் சமாரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்குவிலே வீதிகளை உண்டாக்கிக் கொள்ளலாம் என்றான். அதற்கு அவன், இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லி அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பிவிட்டான்.
கர்த்தர் மிக தெளிவாக பெனாதாத்தை கொலை செய்ய வேண்டும் என்பதை கூறியிருந்தும் ஆகாப் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. ஞாபகம் இருக்கிறதா, சவுலும் அமலேக்கியர்களை முற்றிலும் அழிக்கும்படியாக தேவனால் அனுப்பப்பட்ட பொழுது ஒரு அரசனை தப்ப வைத்தான், விளைவை அனுபவித்தான். அருமையானவர்களே, பாவத்தோடு நாம் ஒத்துப்போக முடியாது. முழுவதுமாக விட்டு விலக வேண்டிய காரியங்களை முழுவதுமாக விட்டு விலக வேண்டும். முழுவதுமாக அழித்து போடும்படியாக கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை முழுவதுமாக அழித்து போட வேண்டும். கவுனிங்கள் 1 Kings 20:42.
அப்பொழுது இவன் அவனை நோக்கி, சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பிப் போகும்படி நீர் விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான்.
இன்றைக்கு பல நியாயாதிபதிகள் தவறு செய்தவர்களுக்கு மிக அதிகமாக இளக்காரம் கொடுக்கிறார்கள். ஒரு காரணம், தங்களுடைய வாழ்க்கையிலேயே அவர்கள் குற்ற உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். எனவே குற்றவாளி ஒருவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்பொழுது தங்களுக்கு தாங்களே நியாய தீர்ப்பு கொடுப்பது போல உணர்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, பாவியான ஒரு மனிதன் தவறு செய்த மற்றும் ஒருவனை தண்டிப்பது கடினமானது. இதுதான் ஆகாபின் நிலைமையும். இந்த காரணத்தினாலேதான் பெனாதாத்தை அவனும் கொலை செய்யாமல் விட்டுவிடுகிறான். 1 Kings 21 பார்ப்போம். இஸ்ரவேலிலே அரசாண்ட ஆகாப் மற்றும் ஏசபேலின் தீமையான வாழ்க்கையின் ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய தரக்குறைவான குணநலன்தான் இங்கே வெளிப்படுகிறது. கவனியுங்கள் 1 Kings 21:1.
இவைகளுக்கு பின்பு இஸ்ரவேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரவேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரமனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது.
அருமையானவர்களே, சமாரியா பாலஸ்தீன தேசத்திலேயே மிக அழகான ஒரு பகுதி. உம்ரியால் கட்டப்பட்ட ஆகாவும் ஏசபேலும் வாழ்ந்த அந்த அரண்மனையிலிருந்து பார்த்தால் தெற்கே எருசலேமை பார்க்க முடியும். வடக்கு புறத்திலே எஸ்ரலோன் பள்ளத்தாக்கும் கலிலேயா கடலையும் பார்க்க முடியும். கிழக்கு பக்கம் பார்க்கும்பொழுது யோர்தான் நதி தெரியும். மேற்கு பக்கம் பார்க்கும்பொழுது மத்திய தரை கடல் தெரியும். நான்கு பக்கங்களிலேயும் மிக அழகான காட்சியை பார்க்கலாம். அப்படிப்பட்ட பல இடங்கள் இல்லை. நீங்கள் அங்கே வாழ்ந்தாலும் அந்த இடத்திலேதான் உங்களுடைய வீட்டை கட்ட விரும்புவீர்கள். 1 Kings 21:2-3.
ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொல்லையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன். அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான்.
இந்த பகுதியிலேதான் நாபோத்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்திருக்கிறது. அரண்மனைக்கு சரியாக எந்த பக்கம் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆகாப் தனக்கு இருந்த அருமையான அரண்மனை குறித்து திருப்தி உள்ளவனாய் இருந்திருப்பான் என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, அந்த திராட்சை தோட்டத்தையும் அவன் விரும்பினான். நாபோத் அந்த திராட்சை தோட்டத்தை விற்க விரும்பவில்லை. ஏனென்றால் அது அவனுடைய பரம்பரை சொத்து, தனது முன்னோர்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட இடம். இது தகப்பனிலிருந்து மகனுக்கு, மகனிலிருந்து அவனுடைய மகனுக்கு என்று தொடர்ந்து கொடுக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இப்பொழுது இங்கே இந்த அரசன் அதை எடுத்துக்கொள்ள விரும்புகிறான். உண்மையாகவே நாபோத்தை நாம் பாராட்ட வேண்டும். தன்னுடைய பூர்வ எல்லைக்குறியை மாற்றக்கூடாது என்பதிலே உறுதியாயிருந்து அரசன் கேட்கும்பொழுது அதை கொடுக்க முடியாது என்று சொல்லிவிடுகிறான். தன்னுடைய விருப்பப்படி திராட்சை தோட்டம் தனக்கு கிடைக்கவில்லை என்றவுடனே வீட்டிற்கு போய் ஒரு சிறு பிள்ளையைப் போல ஆகாப் குப்புறப்படுத்திக் கொள்கிறான். அவன் ஒரு கெடுக்கப்பட்ட பிள்ளையாக தான் விரும்பிய திராட்சை தோட்டம் கிடைக்காதபடினாலே அது கிடைக்கும் வரைக்கும் உணவருந்த போவதில்லை என்று படுத்து கிடக்கிறான். இந்த நாபோத்தின் தோட்டத்தை எடுத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு யுக்தியும் ஆகாவுக்கு தெரியவில்லை. ஆனால் தனது கணவன் விரும்பியதை அவன் பெற்றுக் கொள்வதற்கு ஏசபேல் செயல்பட போகிறாள். பாருங்கள், ஒன்று ராஜாக்கள் 21:5-7.
அப்பொழுது அவன் மனைவியாகிய ஏசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாயிருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு, அவன் அவளை பார்த்து, நான் இஸ்ரேலனாகிய நாபோத்தோடே பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாய் கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய ஏசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மன மகிழ்ச்சியாயிரும். இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள்.
ஏசபேல் இப்பொழுது ஒரு ஆண் மகனைப் போல செயல்படுகிறாள். மிக உறுதியான மனம் கொண்ட, நினைத்ததை சாதித்து முடிக்கிற ஒரு பெண்ணாய் இருந்தாள். உண்மையாகவே அந்த நாட்களிலே நாம் இருந்திருப்போம் என்றால் அவளை பார்க்க நமக்கே பயமாகத்தான் இருந்திருக்கும். அத்தனை கேடான ஒரு பெண் அவள். இப்பொழுது நாபோத்துக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லும்படியாக இரண்டு தீமையான மனிதர்களை ஏற்படுத்துகிறாள். அவன் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பின்னர் நாபோத் பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போகப்பட்டு கல்லறிந்து கொல்லப்படுகிறான். இதைவிட அநியாயமான காரியம் வேறு எதையாவது நீங்கள் சிந்தித்து பார்க்க முடிகிறதா? பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே சரித்திரத்தை பார்ப்போம் என்றால் இப்படி எண்ணற்ற காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றன. பல நேரங்களிலே உயர்வான இடங்களிலே இருக்கிறவர்கள் சிறிய சாதாரணமான மனிதர்களிடத்திலே உள்ள காரியத்தை எடுத்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட தீமையான காரியத்தையும் செய்ய அஞ்சுகிறதில்லை. நாபோத் கல்லறிந்து கொல்லப்பட்டான். இந்த பாவத்திற்காக ஆகாப் தண்டிக்கப்பட்டானா, தப்பிக்கொண்டானா? அருமையானவர்களே, பாவத்தின் விளைவுகளுக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியாது. நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய பாவத்திற்கான கணக்கு தீர்க்கும் நாள் இருக்கிறதே. ஆகாபுக்கும் அதற்கான நாள் வந்தது, அது தீர்க்கப்பட்டது. 1 ராஜாக்கள் 21:15-16.
நாபோத் கல்லறியுண்டு செத்ததை ஏசபேல் கேட்டபோது ஆகாப்பை நோக்கி, நீர் எழுந்திருந்து இஸ்ரேலனாகிய நாபோத் உமக்கு விலை கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும், நாபோத் உயிரோடில்லை, அவன் செத்துப்போனான் என்றாள். நாபோத் செத்துப்போனதை ஆகாப் கேட்டபோது அவன் இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக் கொள்ளும்படி எழுந்து போனான்.
ஏசபேல் வந்து தனது கணவனிடத்திலே, நாபோத் மறித்து போனான், இப்பொழுது நீர் அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னபொழுது ஆகாவின் தீமையான காரியத்திலிருந்து எந்த விளைவையும் இல்லாமல் அவன் தப்பித்துக் கொண்டு விட்டானே என்பது போல தெரியலாம். இல்லை பிரியமானவர்களே, அங்கே கர்த்தர் ஒரு மனிதனை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் ஒரு மனிதனை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். இதை குறித்து தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியை சிந்திப்போம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதியிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய 3 பாடங்கள் உண்டு. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர்களும் சரீர பிரகாரமாய் எடுக்க வேண்டிய ஓய்வை எடுக்க வேண்டும். சரியான நேரங்களிலே உணவு உட்கொள்ள வேண்டும். இது அவர்கள் பிசாசிற்கும் உலகத்திற்கும் மாம்சத்திற்கும் எதிர்த்து நிற்க உதவி செய்கிறதா இருக்கிறது. நான் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆயிற்றே என்பதற்காக சரீரத்தை குறித்தும் உணவை குறித்தும் அக்கறை இல்லாமல் இருப்பது தவறான காரியம், பாவமான காரியம். அதன் விளைவாக வரும் வியாதிகளுக்கு, துன்பங்களுக்கு கர்த்தர் பொறுப்பெடுக்கிறதில்லை. நம்முடைய சரீரத்திற்கு தேவையான ஓய்வை கொடுக்க வேண்டியதும் சரீரத்திற்கு தேவையான உணவை சரியான நேரத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டியதும் மிக மிக முக்கியமானது. ஊழியங்களிலே எதிர்ப்பு வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஆனால் கர்த்தருடைய ஆலயமாகிய சரீரத்தை நாம் கவனிக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். மட்டுமல்ல, கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் மூலமாகத்தான் செயல்படுகிறார் என்று எப்பொழுதும் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. சில சின்ன சின்ன காரியங்கள் மூலமாகவும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆரம்பத்தை கொண்டு அதன் முடிவை நாம் கணக்கிட்டுவிடக்கூடாது. ஏலியாவுக்கு முன்னாலே வந்த காற்றிலே கர்த்தர் இல்லை, பூமி அதிர்ச்சியிலே கர்த்தர் இல்லை, அக்கினியிலே கர்த்தர் இல்லை, ஆனால் அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாக ஏலியாவோடு கர்த்தர் இடைப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன காரியங்கள் மூலமாகவும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். சின்ன சின்ன காரியங்கள் மூலமாகவும் பெரிய காரியங்களை செய்வதற்கான வழிவாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட நாம் நேரம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவசரப்பட்டு கர்த்தருடைய சத்தத்தை யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்தான் கழுகை போல புது பலனை பெற்று உயர எழும்ப முடியும். கர்த்தர் என்னை வழிநடத்தவில்லையே, கர்த்தர் எனக்கு ஆலோசனை சொல்லவில்லையே என்று பதற வேண்டாம். அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து அவர் தெளிவான வழிநடத்தலை கொடுக்கும் வரைக்கும் நீங்கள் அமர்ந்திருப்பது நல்லது. மூன்றாவதாக, ஆகாப் எவ்வளவோ தீமை செய்கிற ஒரு மனிதனாய் இருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு இரண்டு முறை வெற்றிகளை கொடுத்தார். இஸ்ரவேல் தண்டிக்கப்படும்படியாக கர்த்தர் பெனாதாத்தை அனுப்பினாலும் கர்த்தர் தங்களுக்கு உதவி செய்ததை உணர்ந்தும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. உங்களுடைய இருதயத்திலேயும் உங்களுக்கு ஆசீர்வாதங்களே கிடைக்கிறது என்பதனாலே கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று தவறாக நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. பல ஆபத்துகளிலே ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார், ஆனபடினாலே என் வாழ்க்கையில எல்லாம் சரியாக இருக்கிறது என்று எண்ணிவிடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை, குற்றங்களை, தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்களை அவர் உங்களுக்கு உணர்த்துவார் என்று சொன்னால் அதை முழுமையாக அழித்துவிட, முழுமையாக அகற்றிவிட நீங்கள் உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் எனக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்பதனாலே என்னுடைய பாவத்தையும் அவர் வெறுக்கவில்லை என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. இப்படிப்பட்ட வெற்றிகளை கர்த்தர் கொடுத்தும் ஆகாப் தன்னுடைய பாவமான வாழ்க்கையை உணரவில்லை. ஆகாப் ஒரு சாதாரணமான மனிதனாகிய நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை எடுக்க விரும்பினான். கொடுக்கப்படவில்லை என்ற உடனே சோர்ந்து படுத்துக் கொள்கிறான். அவன் மற்றும் ஒருவருக்குரிய அந்த நிலத்தை இச்சிப்பதே ஒரு பாவம். ஆனால் அவனுடைய மனைவி தவறான வழியிலே அவனுக்கு அந்த திராட்சை தோட்டத்தை சம்பாதித்துக் கொடுக்கிறாள். இவர்கள் செய்த பாவத்திற்கெல்லாம் எந்த ஒரு தண்டனையையும் உடனே கர்த்தர் கொடுக்கவில்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம். நடந்தது யாருக்கும் தெரியாதா? கர்த்தர் காணவில்லையா? இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருந்தார். அவர் என்ன செய்தார் என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீதிமொழிகள் 10:22 வசனத்தின் முன்பாகம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீதிமொழிகள் 10:22 வசனத்தின் முன்பாகம்.